ஓம் சாந்தி. மார்ச் 24, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழும் பொழுதும் ஒரு தாமரை மலரை போன்று தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அவ சேவை எதுவும் செய்யாதீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை மாயை மிகவும் பலமாக குத்துகின்றார்? அதி உயர்ந்த இலக்கு என்ன? பதில்: சரீர உணர்விலுள்ள குழந்தைகளை மாயை மிகவும் பலமாக குத்துகின்றார். அவர்கள் பெயரிலும் ரூபத்திலும் சிக்கிக் கொள்கின்றனர். சரீர உணர்வு வந்தவுடனேயே அவர்கள் அறையப்படுகிறார்கள். இதனால் அந்தஸ்து அழிக்கப்படுகிறது. சரீர உணர்வை அகற்றுவதே மிக உயர்ந்த இலக்காகும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். தந்தை உங்களின் கீழ்ப்படிவான சேவகராக இருப்பதனால் ஆணவமற்றவராகவும் இருப்பதை போல் நீங்களும் ஆணவமற்றவர் ஆக வேண்டும். சற்றேனும் ஆணவம் இருக்கக்கூடாது. பாடல்: அவர் எங்களை விட்டு பிரிய போவதும் இல்லை, எங்கள் இதயங்களில் துன்பம் இருக்கப் போவதும் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். குழந்தைகள் கூறுகின்றனர், நாங்கள் அசரீரி உலகில் இருந்த பொழுது நாங்கள் பாபாவிற்கு சொந்தமாக இருந்தோம். பாபா எங்களுக்கு சொந்தமாக இருந்தார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மிக தெளிவான ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அவருக்கு சொந்தமாக இருக்கின்றோம். அவர் எங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து எங்களை ஸ்வர்க அதிபதிகள் ஆக்குவதற்கு வந்துள்ளார். அவர் முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்றே மிக சரியாக மீண்டும் ஒரு முறை வந்துள்ளார். தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, ஆகவே வெறுமனே அவரது குழந்தைகளாகி இங்கு மதுபனில் அமர்ந்திருக்காதீர்கள். வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழும் பொழுதும் ஒரு தாமரை போல் தூய்மையாக இருங்கள். ஒரு தாமரை மலர் தண்ணீரினுள் உள்ள பொழுதும் தண்ணீருக்கு மேலேயே நிற்கின்றது. அது தண்ணீரால் தொடப்படுவதில்லை. தந்தை கூறுகின்றார், நீங்கள் வீட்டிலேயே வாழ வேண்டும், ஆனால் தூய்மையாக இருங்கள். இது உங்களின் பல பிறவிகளின் இறுதி பிறவியாகும். நான் சகல மனிதர்களையும் தூய்மையாக்கவே வந்துள்ளேன். ஒரே ஒருவரே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதி அருள்பவரும் ஆவார். அவரை தவிர வேறு எவராலும் அனைவரையும் தூய்மையாக்க முடியாது. நீங்கள் அரை கல்பமாக ஏனியில் கீழிறங்கி வருகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் நிச்சயமாக உங்களின் 84 பிறவிகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் உங்களின் 84 பிறவிகளின் சக்கரத்தை பூர்த்தி செய்து முழுமையாக முக்கிய நிலையை அடைந்திருக்கும் பொழுதே நான் வரவேண்டி உள்ளது. அதற்கு முன்னர் வேறு எவராலும் உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்க முடியாது. எவருக்குமே தந்தையையோ அல்லது அவரது படைப்பையோ தெரியாது. நாடகத்தின்படி கலியுகத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாகவும் தமோ பிரதானமாகவும் ஆக வேண்டும். தந்தை வந்து அனைவரையும் தூய்மையாக்கி அவர்களை அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். நீங்கள் பின்னர் தந்தையிடமிருந்து உங்களின் ஆஸ்தியாகிய சந்தோஷ தாமத்தை பெறுகின்றீர்கள். சத்திய யுகத்தில் துன்பம் கிடையாது. நீங்கள் இப்பொழுது மரணித்து வாழ்ந்து தந்தைக்கு உரியவர்களாகியிருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழ வேண்டும். பாபா உங்களில் எவரையும் உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு வருமாறு ஒருபொழுதும் கூறுவதில்லை. இந்த இறுதி பிறவியில் வீட்டில் உங்களின் குடும்பத்துடன் வாழும் பொழுதே நீங்கள் தூய்மையாக வேண்டும். நீங்கள் உங்களின் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு நீங்க வேண்டும் என பாபா எப்பொழுதாவது கூறியுள்ளாரா? இல்லை. கடவுளின் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்களாகவே உங்களின் வீடுகளை விட்டு வெளியேறினீர்கள். சில குழந்தைகள் வீட்டில் இருந்தவாறே கடவுளின் சேவையை செய்கின்றனர். அவர்கள் வீடுகளை விட்டு நீங்குமாறு செய்யப்படவில்லை. பாபா உங்களில் எவரையும் உங்கள் வீட்டை விட்டு நீங்குமாறு கூறவில்லை. சேவை செய்வதற்காக நீங்களாகவே இங்கு வந்திருக்கின்றீர்கள். பாபா உங்களில் எவரையும் வீட்டை விட்டு நீங்குமாறு செய்யவில்லை. உங்களுடைய லௌகீக தந்தை உங்களை திருமணம் செய்யுமாறு கூறுகின்றார். இப்பொழுது இது மரணபூமியின் இறுதி காலம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் நீங்கள் அவ்வாறு செய்வதில்லை. திருமணம் செய்வது என்றால் நீங்களே உங்களை அழித்துக் கொள்வதாகும். எனவே எவ்வாறு உங்களால் தூய்மையாக முடியும்? அதற்கு பதிலாக நீங்கள் ஏன் பாரதத்தை சொர்க்கமாக்குவதில் உங்களை ஈடுபடுத்தக்கூடாது? குழந்தைகளுக்கு ராமராஜ்யம் தேவைப்படுகிறது. அவர்கள் அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே, சீதையின் ராமரே, ராமா, வந்து பாரதத்தை சொர்க்கமாக்குங்கள். அவர்கள் இவ்வாறு கூறினாலும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்நேரத்தில் கிடைக்கும் சந்தோஷம் காகத்தின் எச்சத்தை போன்றது என சந்நியாசிகள் கூறுகின்றனர். உண்மையில் அது அவ்வாறே உள்ளது. இங்கு எவ்வித சந்தோஷமும் இல்லை. அவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர், ஆயினும் அவர்களை சந்தோஷமற்றவர்கள் ஆக்குவதற்கு தந்தை ஓர் உலகை உருவாக்க மாட்டார் என்பது அவர்களின் புத்திகளில் புகுவதில்லை. தந்தை கூறுகின்றார், சத்தியுகத்தில் துன்பத்தின் பெயரோ சுவடோ இருப்பதில்லை என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? கம்சன் போன்றவர்கள் எங்கிருந்து வருவார்கள்? நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். உங்களின் சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதால் உங்களையே கேளுங்கள், நீங்கள் அழித்துக் கொள்கின்றீர்கள். சிலர் இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது வியப்படைகின்றனர். அவர்கள் அதனை எடுத்தும் கூறுகின்றனர், பின்னர் ஓடி சென்று துரோகிகளாகின்றனர். அவர்கள் சென்று அதிகளவு அவசேவை செய்கின்றனர். அவர்களுக்கு என்ன நடக்கும்? தங்களின் வாழ்க்கைகளை வைரம் போன்று பெருமதி வாய்ந்தவையாக ஆக்குவதற்கு பதிலாக அவர்கள் சித்தி போல் ஆக்குகிறார்கள். இறுதியில் நீங்கள் செய்த அனைத்தினதும் காட்சிகளை பெறுவீர்கள். இத்தகைய நடத்தையால் நீங்கள் இன்னென்ன அந்தஸ்தையே பெறுவீர்கள்? நீங்கள் தூய புண்ணிய ஆத்மாக்கள் ஆகுவதால் இங்கு எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. நீங்கள் செய்யும் எந்த பாவத்திற்கும் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்றாலும் மிக தாழ்ந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். நீங்கள் இங்கு ராஜயோகம் கற்க வேண்டும் என வந்து பின்னர் பிரஜைகளாகின்றீர்கள். நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்தில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. எவராவது யக்ஞத்திற்கு எதையாவது கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெறுவாராயின் அவர் சுடலையாண்டியாகவே பிறப்பார் என்பது விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சில குழந்தைகளின் நடத்தை அவர்களின் அந்தஸ்தை குறைக்கும் வகையில் உள்ளது. பாபா விளங்கப்படுத்துகின்றார், அரசர் அல்லது அரசி ஆகுவதற்கு பதிலாக பிரஜைகளின் மத்தியில் ஓர் தாழ்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அத்தகைய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். யக்ஞத்திற்கு தன்னை அர்ப்பணித்த பின்னர் அதை விட்டு ஓடுபவர் என்னவாக ஆகுவார்? தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார், குழந்தைகளே, பாவ செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். இல்லாது விட்டால் 100 மடங்கு தண்டனை பெறப்படும். எனவே நீங்கள் ஏன் உங்களுக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்த வேண்டும்? வீட்டில் வாழ்ந்து கொண்டு பெருமளவு சேவை செய்பவர்கள் இங்கு வசிப்பவர்களை விடவும் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். 8 அணாக்கள் அல்லது 1 ரூபாயை அனுப்புகின்ற ஏழை குழந்தைகள் பலர் உள்ளனர். இங்கு 1000 கணக்கில் கொடுப்பவர்களை விடவும் ஏழைகளே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றனர். ஏழைகள் பாவ செயல்கள் செய்யாததால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றனர். ஒரு பாவம் செய்யப்படும் பொழுது 100 மடங்கு தண்டனை சேர்க்கப்படுகிறது. நீங்கள் தூய புண்ணிய ஆத்மாவாகி அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்றீர்கள். நீங்கள் துன்பம் விளைவிப்பீர்களாயின் நீதி சபை இருக்கும். நீங்கள் என்ன செய்தீர்கள், அதற்கான தண்டனை என்ன என்பது பற்றிய காட்சிகள் வழங்கப்படும். உங்கள் அந்தஸ்தும் அழிக்கப்படுகிறது. சில குழந்தைகள் இதை கேட்டாலும் தொடர்ந்தும் தவறாகவே நடந்து கொள்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், எப்பொழுதும் பாலும் சீனியும் போன்று வாழுங்கள். நீங்கள் உவர்நீர் போல் வாழ்வீர்களாயின் பெருமளவு அவசேவையே செய்கின்றனர். நீங்கள் எவரது பெயரிலோ அல்லது ரூபத்திலோ சிக்கிக் கொள்வீர்களாயின் அதுவும் பெரும் பாவமே ஆகும். மாயை ஓர் எலியை போன்றவள். இரத்தம் வருவதை கூட நீங்கள் உணராத அத்தகைய வகையில் அவள் உங்களை ஊதி கடிக்கின்றாள். மாயை உங்களை இரத்தம் வடிக்கவும் செய்கின்றாள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கூட உணராத வகையில் அவள் உங்களை அத்தகைய செயல்களை செய்ய வைக்கின்றாள். 5 விகாரங்களும் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு விடுகின்றன. நீங்கள் எச்சரிக்கப்படவில்லை என நீதி சபைக்கு முன்னால் கூறாமல் இருப்பதற்காக பாபா உங்களை கண்டிப்பாக எச்சரிக்கவே வேண்டும். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரே மிகவும் ஆணவமற்றவர். அவர் கூறுகின்றார், நான் உங்களின் கீழ்ப்படிவான சேவகன். சில குழந்தைகள் பெருமளவு அகங்காரத்தை கொண்டுள்ளனர். பாபாவிற்கு சொந்தமாகிய பின்னரும் அவர்கள் செய்யும் செயல்களை பற்றி கேட்கவே வேண்டாம். இவர்களுடன் ஒப்பிடும் பொழுது வெளியே வீட்டில் தங்கள் குடும்பத்துடன் வாழ்பவர்கள் இவர்களை விடவும் மிக முன்னிலையில் உள்ளனர். நீங்கள் ஷரீர உணர்விற்கு வந்ததுமே மாயை உங்களை பலமாக குத்துகின்றாள். ஷரீர உணர்வை அகற்றுவது என்பது ஓர் உயர்ந்த இலக்காகும். ஷரீர உணர்வு வந்ததுமே நீங்கள் அறையப்படுகின்றீர்கள். எனவே உங்களின் அந்தஸ்து அழிக்கப்படக்கூடியதாக ஏன் நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள்? நீங்கள் அங்கு சென்று நிலத்தை கூட்டி சுத்தம் செய்வதாக இருக்கக்கூடாது. உங்களில் எவராவது பாபாவிடம் கேட்டால் பாபாவினால் உங்களுக்கு கூற முடியும். நீங்கள் எவ்வளவு சேவை செய்கின்றீர்கள், எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துள்ளீர்கள் என நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்களாகவே புரிந்து கொள்ள முடியும். மம்மாவும் பாபாவும் அனைவருக்கும் சந்தோஷத்தையே கொடுக்கின்றனர். அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றனர். பாபா மும்பையில் அதிக அளவில் இந்த ஞான நடனம் ஆடுவதுண்டு. அங்கே சக்கரவாக பறவைகள், அதாவது புராண கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அமிர்தத்தை பருகிய பறவைகள் போன்று பலர் இருந்தனர். பாபா கூறுகின்றார், நான் இந்த ஞானத்தை கேட்பதில் மிக ஆர்வமாக உள்ளவர்களின் முன்னால் இந்த ஞான நடனம் ஆடுவதால் பல நல்ல கருத்துகள் வெளிப்படுகின்றன. சக்கரவாக பறவைகள் தமக்குள்ளே இதை எடுத்துக் கொள்கின்றன. நீங்களும் அவர்களை போன்று ஆக வேண்டும். அப்பொழுதே உங்களாலும் பின்பற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய சொந்த வழிகாட்டல்களை பின்பற்றி தந்தையை அவமதித்தால் பெருமளவு சேதத்தையே விளைவிக்கின்றீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை விவேகிகளாக்குகின்றார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. எவருமே இப்பொழுது அதனை அவ்வாறு கருதுவதில்லை. வேறு எந்த தேசமும் பாரதம் இருந்ததை போன்று தூய்மையாக இல்லை. அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஆனால் பாரத மக்களாகிய தாங்களே சொர்க்கவாசிகளாக இருந்ததை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அங்கு எல்லையற்ற சந்தோஷம் இருந்தது. கடவுள் எவ்வாறு வந்து அழுக்கான தூய்மையற்ற ஆடைகளை கழுவுகின்றார் என்று குருநானக் கடவுளின் புகழை பாடினார். அவர் அசரீரியானவர் என்பதே அவரது புகழாகும். சிவலிங்கம் என்பதற்கு பதிலாக அவர்கள் அமரத்துவ சிம்மாசனம் என்ற பெயரை பயன்படுத்தி உள்ளனர். தந்தை இப்பொழுது முழு உலகத்தினதும் ரகசியங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, ஒரு பாவத்தை கூட செய்யாதீர்கள். இல்லாதுவிட்டால் 100 மடங்கு தண்டனை சேர்க்கப்படும். நீங்கள் என்னை அவமதித்திருந்தால் உங்களின் அந்தஸ்து அழிக்கப்படும். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களின் வாழ்க்கையை வைரம் போன்று பெருமதி வாய்ந்தது ஆக்குங்கள். இல்லாதுவிட்டால் பெருமளவு வருந்துதல் இருக்கும். நீங்கள் செய்த தவறுகள் தொடர்ந்தும் உள்ளார உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். எனது அந்தஸ்து குறையும் வகையில் நான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதே செயலை செய்வேனா? தந்தை கூறுகின்றார், நீங்கள் தாயையும் தந்தையையும் பின்பற்ற விரும்பினால் நேர்மையாக சேவை செய்யுங்கள். மாயை ஏதோ ஒரு வழியில் உங்களில் பிரவேசிக்கின்றாள். நிலைய பொறுப்பாளர்கள் முற்றிலும் ஆணவமற்றவர்கள் ஆக வேண்டும். தந்தை எவ்வளவு ஆணவர் அற்றவர் என பாருங்கள். சில குழந்தைகள் பிறரிடமிருந்து தனிப்பட்ட சேவையை ஏற்றுக்கொள்கின்றனர். தந்தை மிகவும் ஆணவமற்றவர். அவர் என்றுமே எவருடனும் கோபப்படுவதில்லை. குழந்தைகள் கீழ்ப்படிவற்றவர்களாக இருந்தால் தந்தையால் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? எல்லையற்ற தந்தை மாத்திரமே அனைத்தையும் அறிவார். குழந்தைகள் அனைவருமே ஒரே அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பதில்லை. இன்னமும் சில தகுதியற்றவர்களாகவே இருக்கின்றனர். பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பல குழந்தைகள் உள்ளனர். அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவர்கள் 100,000 கணக்கானோர் இருப்பார்கள். தந்தை தொடர்ந்தும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். குழந்தைகளே, கவனக்குறைவானவர்களாகி தவறுகள் செய்யாதீர்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். எனவே தூய்மையற்ற செயல்களை செய்யாதீர்கள். எவரது பெயரிலோ ரூபத்திலோ சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகாதீர்கள். ஆத்ம உணர்வு உடையவர்களாகி தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். மாயை மிகவும் சக்திசாலி. பாபாவால் அனைத்தையும் விளங்கப்படுத்த முடியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையை போன்று ஆணவ மற்றவராகுங்கள். எவரிடமிருந்தும் தனிப்பட்ட சேவையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். தண்டனையை அனுபவம் செய்யக்கூடியதாக பாவ செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். பாலும் சீனியும் போல் ஒன்றாக வாழுங்கள். இரண்டு, உங்கள் மனதின் சொந்த கட்டளைகளை அன்றி தந்தை ஒருவரின் ஸ்ரீமத்தையும் பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு வினாடியில் உங்களின் சரீரமென்ற ஆடையில் இருந்து பற்றற்றவர் ஆகுவதன் மூலம் சகல சக்திகளாலும் நிரம்பியவராகி கர்ம வேதனையை வெற்றி கொள்வீர்களாக. கர்ம வேதனையின் கடும் தாக்கம் இருக்கும் பொழுது உங்களின் பௌதிக அங்கங்கள் உங்களின் கர்ம வேதனையை நோக்கி உங்களை இழுக்கும். எந்த ஒரு நேரத்திலும் அந்த வேதனையின் தாக்கத்தினால் அதிக அளவு வலி ஏற்படுமாயின் அந்த கர்ம வேதனையை கர்ம போகை கர்ம யோகாவாக மாற்றுங்கள். பற்றற்ற பார்வையாளராக தமது பௌதீக அங்கங்களின் மூலம் அந்த வேதனையை அனுபவம் செய்பவர்கள் சகல சக்திகளாலும் நிரம்பியுள்ள எட்டு வெற்றி ரத்தினங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதற்கு நீண்ட காலத்திற்கு உங்களின் சரீரமென்ற ஆடையிலிருந்து பற்றற்றவராக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உலகத்தால் கவரப்படுவதனால் உங்களின் ஆடை மிகவும் இறுக்கமாகுவதற்கு அனுமதிக்காதீர்கள். அதாவது அது உங்களை ஈர்க்க அனுமதிக்காதீர்கள். அப்பொழுது மட்டுமே அதை இலகுவாக நீக்க முடியும். ஸ்லோகம். அனைவரின் மரியாதையையும் பெறுவதற்கு பணிவான இதயத்தை கொண்டிருங்கள். பணிவே மகத்துவத்தின் அடையாளமாகும். அவ்யக்த இஷாரா, உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். ஒரு மேன்மையான கருவி ஆத்மா பௌதீகமாக உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் அவரிடம் எதையும் சரிபார்க்கும் பொழுது உங்களால் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் உங்களின் புத்தியில் நம்பிக்கை இருக்கும். நீங்கள் உங்களின் முன்னால் பயமற்ற தன்மை மற்றும் நம்பிக்கை என்ற நற்குணங்களை வைத்திருந்த வண்ணம் அதை செய்வீர்கள். நீங்கள் சதா நம்பிக்கை மற்றும் பயமின்மை உங்களின் முன்னால் வைத்திருக்கும் பொழுது உங்களின் மேன்மையான எண்ணங்களில் சதா வெற்றி ஏற்படும். உங்களிடம் என்ன எண்ணங்கள் ஏற்பட்டாலும் அசரீரியானவரும் பௌதீகமானவரும் உங்களுடன் இருக்கிறார்கள் அல்லது உங்களின் முன்னால் இருக்கிறார்கள். நம்பிக்கையுடனும் பயமற்றவராகவும் அவர்களுடன் அவற்றை சரிபார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது நேரம் வீணாக்கப்பட முடியாது. ஓம் சாந்தி. மாத்தேஸ்வரி மம்மாவின் பெருமதிமிக்க மகா வாசகங்கள். ஒன்று, கடவுள் சர்வ வியாபி அல்ல என்பதற்கான அத்தாட்சி யாது? சமய நூல்கள் அனைத்தினதும் ரத்தினமாகிய கீதையில் உள்ள கடவுளின் வாசகங்கள். குழந்தைகளே, எங்கு வெற்றி இருக்கின்றதோ அங்கே நான் இருக்கின்றேன். இவையே கடவுளின் மேன்மையான வாசகங்கள். மலைகள் அனைத்திலும் அதி உயர்ந்த இமாலயத்தில் நான் இருக்கின்றேன். அத்துடன் பாம்புகளில் நானே கருணாகமாவேன். இதனாலேயே அவர்கள் மலைகளின் மத்தியில் கைலாயத்தை காட்டுகிறார்கள். பாம்புகளின் மத்தியில் அவர்கள் ஒரு கருணாகத்தை காட்டுகிறார்கள். கடவுள் அனைத்து பாம்புகளை விடவும் கருணாகத்தில் மாத்திரமே இருந்தார் என்றால் அவர் அனைத்து பாம்புகளிலும் வசிக்கவில்லை என்பதையே அது நிரூபிக்கின்றது. கடவுள் அதி உயர்ந்த மலையில் இருக்கின்றார் என்றால் அவர் உயரம் குறைவான மலைகளில் இருப்பதில்லை. அத்துடன் கூறப்படுகிறது, வெற்றி இருக்கும் இடத்தில் பிறப்பு இருக்கிறது. அதாவது அவர் தோற்கடிக்கப்படுவதில்லை. கடவுள் சர்வ வியாபி அல்ல என்பதை இந்த விஷயங்கள் நிரூபிக்கின்றன. ஒரு புறத்தில் அவர்கள் இதனை கூறுகிறார்கள், மறுபுறத்தில் கடவுள் பல ரூபங்களில் வருகின்றார் என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் கடவுளின் 24 அவதாரங்களையும் காட்டியுள்ளார்கள். மீன் முதலைகள் போன்ற அனைத்தும் கடவுளின் வடிவங்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அது அவர்களுடைய பொய்யான ஞானமாகும். கடவுள் எங்கும் இருக்கின்றார் என்று மாத்திரமே அவர்கள் கருதுகிறார்கள். உண்மையில் கலியுகத்தில் மாயையே எங்கும் பிரசன்னமாக இருக்கின்றார். எனவே அப்பொழுது கடவுள் எவ்வாறு எங்கும் பிரசன்னமாக இருக்க முடியும்? கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது, நான் மாயையில் பிரசன்னமாகி இருப்பதில்லை, அது கடவுள் எங்கும் நிறைந்திருப்பதில்லை என்பதையே நிரூபிக்கின்றது. 2. அஷரீரி உலகம், ஆத்மாக்களினதும் பரமாத்மாவினதும் வசிப்பிடும். நாங்கள் அஷரீரி உலகை பற்றி பேசும் பொழுது அஷரீரி என்றால் உருவமற்றது என்று அர்த்தம் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அஷரீரி உலகை பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஓர் அர்த்தம் உள்ளது, நிச்சயமாக ஓர் உலகம் உள்ளது. ஆனால் அது பௌதீக உலகம் கொண்டிருப்பதை போன்று ஒரு ரூபத்தை கொண்டிருப்பதில்லை. அதேபோல் பரமாத்மாவும் அஷரீரியானவர், ஆனால் அவர் நிச்சயமாக தனது சொந்த சூட்சும ரூபத்தை கொண்டிருக்கின்றார். எனவே ஆத்மாக்களாகிய எங்களினதும் பரமாத்மாவினதும் உலகமே அஷரீரி உலகமாகும். எனவே நாங்கள் உலகை பற்றி பேசும் பொழுது அங்கே ஓர் உலகம் இருக்கிறது என்பதையும் அங்கே நாங்கள் வசிக்கின்றோம் என்பதையும் அது காட்டுகிறது. இதனாலேயே அதற்கு உலகம் என்னும் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அனாதியான ஒளி தத்துவத்தையே கடவுளின் ரூபம் என உலக மக்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அது ஓய்வு இல்லம் எனவும் அழைக்கப்படுகின்ற கடவுளின் வசிப்பிடமாகும். எனவே கடவுளின் வீட்டை கடவுள் என்று உங்களால் கூற முடியாது. மற்ற உலகமானது பிரம்மா விஷ்ணு சங்கரர் தங்களது சூட்சும சுரூபங்களில் வாழ்கின்ற சூட்சும உலகமாகும். அது இரு பாகங்களை கொண்ட பௌதிக உலகமாகும். ஒன்று அரை கல்பத்திற்கு முழுமையான சந்தோஷம் தூய்மை அமைதி இருக்கின்ற சொர்க்கம் என்னும் விகாரமற்ற உலகமாகும். மற்றொன்று துன்பமும் அமைதியின்மையும் உள்ள விகாரமான கலியுக உலகமாகும். இந்த இரு உலகங்களே உள்ளன என்று நாங்கள் ஏன் கூறுகின்றோம்? ஏனெனில் ஸ்வர்க்கம் நரகம் என்னும் இரு உலகங்களும் கடவுளால் படைக்கப்பட்டவை என்று மக்கள் கூறுவதால் ஆகும். ஆனால் இதற்கான கடவுளின் வாசகங்கள், குழந்தைகளே, நான் இந்த துன்ப உலகை படைக்கவில்லை, சந்தோஷ உலகமே நான் உருவாக்குகின்ற உலகமாகும். மனித ஆத்மாக்கள் தங்களையும் பரமாத்மாவாகிய என்னையும் மறந்துவிட்டதனால் துன்பமும் அமைதியின்மையும் உள்ள இந்த உலகம் ஏற்பட்டது. இதனாலேயே அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் சந்தோஷமும் தர்மமும் மிக்க உலகம் இருக்கும் பொழுது அங்கே ஓர் உலகம் இருக்காது என்பதல்ல. ஆம், அங்கே தேவர்கள் வசிக்கின்றார்கள் என்று நாங்கள் கூறும் பொழுது அங்கே நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் இருந்திருக்கும். எவ்வாறாயினும் அங்கே விகாரத்தின் மூலமான படைப்பு இருக்கவில்லை என்பது நிச்சயமே. இதன் காரணமாக கர்ம பந்தனங்களும் இருக்கவில்லை. அவ்வுலகம் சொர்க்க உலகம் எனவும் கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபட்ட உலகம் எனவும் அழைக்கப்படுகிறது. எனவே ஒன்று அஷரீரி உலகமும் மற்றொன்று சூட்சும உலகமும் மூன்றாவது இந்த பௌதீக உலகமும் ஆகும். அச்சா, ஓம் சாந்தி.